நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்னைக்கு வந்து சுற்றுச்சூழல் ரொம்ப மாசுபட்டிருக்கு, பல காரணங்கள் இருக்கு அதுக்கு. அந்த சுற்றுச்சூழல் மாசுபாடு அப்படிங்கிறது வந்து மனித உயிர்களோட வாழ்க்கையை மட்டும் இல்லாமல் எல்லா உயிர்களையுமே பாதிக்கக்கூடிய அளவுக்கு அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணுறவங்களாம் சொல்கிறாங்க. உழவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உற்பத்தி, அதாவது வேளாண் விளைபொருட்களை அவங்க உற்பத்தி செய்கிற முறைகளில் அதுலேயும் கூட வந்து சில காரணிகள் வந்து இந்த சுற்றுச்சூழலை மாசுபடுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர பல நோய்களை உண்டாக்குறதுக்கு காரணமாக இருக்கிற வேதிப்பொருட்களெல்லாம் பயன்படுத்தாமல் இயற்கை முறையில் வேளாண்மை செய்கிறது தான் நல்லது, அந்த விளைபொருட்கள் தான் நமக்கு உகந்த உணவு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து இந்த இயற்கை வேளாண்மை முறைகளை பற்றி நமக்கு சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. இப்போ அவங்க வந்து இதில் என்னென்ன முறைகள்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல போகிறாங்க. முதல்ல இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேடம்.
வணக்கம். அன்பார்ந்த வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இயற்கை வேளாண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் இயற்கை வேளாண்மைக்கு நம்ம மாறிடறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் நோய்கள் வந்து ஜாஸ்தியாயிருச்சு. அந்த காலகட்டத்தில் ஆரோக்கியமாக 90 வயது வரைக்கும் வாழ்ந்தாங்க மக்கள். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50-55 அந்த அளவு வாழ்கிறதே பெரும் ஒரு பாதிப்பு உண்டாக்கி இருக்கு நம்ம இதில். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேயே நமக்கு வந்து அதிக நச்சுத்தன்மை உள்ள பொருட்கள் பெருகி வரும். மக்கள் தொகையோட உணவு தேவைகளை நிவர்த்தி செய்ய நம்ம பசுமை புரட்சிக்கு போனோம், ரசாயன உரங்களை பயன்படுத்தணும், அதிக விளைபொருள்களை கொடுத்தோம். ஆனால் அந்த விளைபொருள்களில் என்ன நச்சுத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க மறந்துட்டோம். எல்லா விவசாய பெருமக்களுமே வந்து நாங்கள் எந்த அளவு பரிந்துரைக்கிறோமோ அந்த அளவுக்கு மேலே தான், அதிகமாக தான் பூச்சிக்கொல்லி மருந்துகளை நீங்கள் உபயோகப்படுத்துறீங்க. நிறைய பூச்சி வந்து கட்டுப்படுத்தணும், நமக்கு விளைச்சல் பெருகணும் அப்படிங்கிற. விளைச்சல் பெருகிறது மட்டும் இல்லாமல் நமக்கு என்னென்ன நச்சு பொருட்கள் அதில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சி மூலமாக நிறைய வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை பற்றி வந்து உங்களுக்கு வந்து நிச்சயம் சொல்லணும். ஏன்னா நிறைய நச்சுத்தன்மையுள்ள பொருட்கள் வந்து நமக்கு மரபு அணுக்களிலேயே மாற்றங்களை ஏற்படுத்தி நிறைய நோய்களை தான் உண்டாக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கேன்சர் ஜாஸ்தி ஆயிருச்சு. கேன்சர் ஏன் ஜாஸ்தி ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிக வந்து அமோனியா போன்ற உரங்களை, யூரியா போன்ற உரங்களை அதிக அளவு உபயோகிக்கிறோம். இது வாயு மண்டலத்தில் போய் அதில் ஓசோன் ஓட்டைங்கிற பிரச்சனை, அதனால பூமி வெப்பமயமாக்குதல். பூமி வெப்பமயமாக்குதலினால் நமக்கு புற ஊதா கதிர்கள் நேரடியாக நம்ம அடைஞ்சு புற்றுநோய்கள் வந்து நமக்கு அதிகம் அளவு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் விவசாயத்தில் என்ன பண்ணுறீங்க, அப்படியே அந்த டப்பாக்களை கூட நீங்கள் அப்படியே போட்டுடுறீங்க. அப்படியே போடும்போது என்னது, அதில் மண்ணில் கலந்து இன்னும் நிலத்தடி நீரும் மாசுபடுகிறது. நம்ம அந்த மாசுபட்ட நிலத்தடி நீரை தான் நம்ம குடிக்கிறோம். இதில் கூட பூச்சிக்கொல்லி மருந்துகள் இருக்குங்கிற ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. அந்த அளவுக்கு வந்து நம்ம மாசுபடுத்திட்டோம். அதனால் நம்ம வந்து இன்னைக்கு ஏதாவது ஒரு நம்ம சந்ததியினருக்கு நம்ம வந்து ஓரளவுக்கு தூய்மையான காற்றை, நீரை அனுபவிச்சிட்டோம். அதே மாதிரி நம்ம சந்ததியினருக்கு நம்ம என்ன விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொத்தா இல்லை நிறைய நோய்களை தான் விட்டுட்டு போகிறோம். அதனால் நம்ம சந்ததியினருக்கு ஒரு நல்ல காற்று, நீர் இதையெல்லாம் நம்ம விட்டுட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு வந்து சில மாற்றங்களில், விவசாய முறைகளில் மாற்றங்களை செய்தே ஆகணும். அதே சமயம் நோய் இல்லாமல் வாழணும், நிறைய உற்பத்தியும் பண்ணணும். அதற்கு இயற்கை முறைகள் வந்து நமக்கு நிச்சயம் உதவும். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உரங்களை எல்லாம் விளைச்சல் நிலத்தில் ஒரு ஓரத்தில் போட்டு வச்சு அதையே எடுத்து உபயோகப்படுத்தினீங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம மாடு வளர்க்கறதுக்கு கஷ்டப்படுறோம். ஸோ இது மாதிரி இயற்கையான முறைகளை எல்லாம் நம்ம தவிர்த்துட்டே போக போக நமக்கு வந்து கெடுதல் தான் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இயற்கை முறையில் ஓரளவுக்காவது நம்ம இயற்கை முறையில் கொண்டு வர்றதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இயற்கை வேளாண்மைன்னு பார்த்தீங்கன்னா, ரசாயன உரங்கள், ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தாமல் அதுக்கேற்ற இயற்கை உரங்களையும் இயற்கை முறையில் பூச்சி கட்டுப்பாடுகளையும் பண்ணிங்கனாவே போதும். மண்ணை வந்து இயற்கை முறையில் வளப்படுத்தி சரியான பருவத்தில் விதையை விதைச்சு மண்ணின் ஈரத்தை பாதுகாத்தாலே நமக்கு இயற்கையான விவசாயத்தில் நல்ல விளைச்சல் கிடைக்குங்கிறத சொல்லிக்கிறேன்.
நல்லா சொன்னீங்க மேடம். இப்போ வந்து நம்ம செயற்கை உரங்கள், நம்ம சொல்கிற ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் இதையெல்லாம் தவிர்த்துட்டு சரியான முறைகளை பின்பற்றும் போது நல்ல விளைச்சல் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது நிறைய உழவர்கள், முன்னோடி உழவர்கள் இந்த முறைகளுக்கு மாறி இருந்தாலுமே இன்னும் நிறைய பேருக்கு வந்து இது சாத்தியமா, நம்ம வந்து இவ்வளோ உரம் போட்டாலே நமக்கு விளைச்சல் கிடைக்க மாட்டேங்குது, அதையும் போடாதீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா நமக்கு அந்தளவுக்கு விளைச்சல் கிடைக்குமா அப்படின்ற சந்தேகம் இருக்குங்க. இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்குமோ, அதே சமயம் இந்த உலக அளவில் பார்த்தாலும் இந்த இயற்கை வேளாண்மைக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குங்க? இந்த இயற்கை வேளாண்மைங்கிறதோட நிலைமை எப்படி இருக்குங்க இன்னைக்கு?
நம்ம வந்து முழுவதும் இயற்கைக்கு மாறுவது என்பது வந்து கொஞ்சம் கடினமான ஒரு இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அதை வந்து இது பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய நிலையில் இயற்கை உரங்களை, மக்கிய உரங்களை எல்லாம் நீங்கள் பயன்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி யூரியா போன்ற ரசாயன உரங்களை குறைச்சிக்கிட்டே வரலாம். பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்குமே நான் நிறைய இயற்கை முறைகளை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 1990 வருடத்திலிருந்தா நமக்கு வந்து இதை பற்றி ஒரு கணிப்பு வந்து நமக்கு வந்து இயற்கை முறையில் நம்ம சாப்பிடணும் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தோணுச்சு. கரிம பொருள்களுக்கான சந்தையும் 1990 தான் தொடங்குச்சு. 2007 வருடம் பார்த்தீங்கன்னா இதோட வளர்ச்சி வந்து $46 பில்லியனை வந்து அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி இதுக்கான கரிம பொருள்களுக்கான கிராக்கியும் அதிகமாகி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உலகெங்கிலும் 32.2 மில்லியன் ஹெக்டேர்கள் வந்து கரிம முறையில் வேளாண்மையில் வந்து செய்கிறாங்க. அதே உலகில் மொத்த பண்ணை நிலத்தில் வந்து 0.8% தான். ஆனால் 2007 கரிம வனப்பொருள்கள் மட்டும் 30 மில்லியன் ஹெக்டேரில் அறுவடையாது. அதாவது உலக அளவில் வந்து நம்ம இன்னும் போகும்போது இயற்கை முறைக்கு நமக்கு அதிக வளர்ச்சி தான் ஏற்படுமே தவிர குறையாது. ஆனால் என்ன, நமக்கு கொஞ்சம் வந்து லாபங்கள் குறைவாகும். ஆனால் அது லாபம் தர இதை விட நமக்கு நோய் கட்டுப்பாடு, நம்ம சுற்றுச்சூழல் வந்து மாசுபட்டுருச்சு, மண் வளம் பாதிச்சிருச்சு. நம்ம இதையெல்லாம் கருத்தில் கொண்டாலே மண் வளத்தை நீங்கள் தொடர்ந்து பாதிக்க பாதிக்க எவ்வளோ நாள் அது நல்ல ஒரு இதை கொடுக்கும். அதனால் நீங்கள் இந்த அளவை குறைச்சிட்டு வந்தாலே, குறைச்சிட்டு இயற்கை முறைக்கு மாறினாலே நமக்கு நல்ல விளைச்சலும் கிடைக்கும். அதாவது இப்போ அதுக்கு அதிக அளவு கொடுக்கலினாலும் ஒரு 2-3 ஆண்டுகள் நீங்கள் தொடர்ந்து இயற்கை விவசாயம் செய்யும்போது அதில் நல்ல பலன்களை கண்டிருக்கிறாங்க. சத்தியமங்கலம் போன்ற பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்துக்கே மாறி அதில் வந்து பஞ்சகாவியா போன்ற இந்த பொருளை வித்தியாசமான முறைகளில் தயாரித்து அந்த மாதிரி விவசாயிகளும் இருக்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் ஏதோ வேளாண்மை பல்கலைக்கழகத்தை அணுகினீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது கூட உங்களுக்கு சாத்தியப்படுத்தி கொடுக்கலாம்.
மேடம், இப்போ வந்து இந்த இயற்கை வேளாண்மையில் வந்து ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்துறது வந்து தவிர்க்கணும், இல்லைனாக்கா முடிஞ்ச அளவு குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. எதுக்காக இதை குறைக்கணுங்க? அது வந்து என்ன மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்துது? ஏன் இதையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது?
நான் முதலே உங்களுக்கு சொன்னேன், ரசாயன உரங்கள் வந்து அதிக அளவு அம்மோனியா போன்ற யூரியா போன்ற உரங்களை அதிக அளவு பயன்படுத்தும் போது அதில் வந்து மேலே வாயுமண்டலத்தில் போய் மாசு ஏற்பட்டு அதில் ஓசோன் ஓட்டை ஏற்படுத்துது. அதன் மூலம் புற ஊதா கதிர்கள் நம்ம அடையும் போது கேன்சர் போன்ற நோய்கள் ஜாஸ்தி ஆகிறது. அதே மாதிரி பூச்சிக்கொல்லிகள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எண்டோசல்பான் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரளாவில் பத்திரிக்கை செய்திகளெல்லாம் நீங்கள் வாசித்து இருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் அதிக அளவு எண்டோசல்பான் அந்த உபயோகிக்கும் போது அந்த பகுதியில் மரபணு மாறுபாடு உள்ள குழந்தைகள், அதாவது பெரிய தலை உள்ள குழந்தைகள் பிறக்கிறது. அதாவது மரபணுவில் மாற்றம் ஏற்பட்டு நம்ம நரம்பு மண்டலத்திலையும் நம் பாதிக்கின்ற அளவுக்கு அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் இருக்குது. அதாவது பரிந்துரைக்கப்பட்ட அளவுக்கு மேலே, அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதில் வந்து நமக்கு பரிந்துரைக்கப்பட்ட அளவுங்கிறது 0.00 அந்த அளவு தான் இருக்கும். ஆனால் அதுக்கும் மேலே அதிக அளவு இருக்கும்போது தான் நமக்கு உடல் நலத்தை பாதிக்குது அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டில் தான் நாங்கள் இந்த ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன்.
சரிங்க, இப்போ ரசாயன உரங்களை தவிர்க்கணும் அப்படின்னாக்கா அந்த பயிருக்கு வேண்டிய சத்துக்கள் பூராவும் நம்ம மண்ணுக்கு கொடுத்தாகணும் இல்லைங்களா? அப்போது எப்படி அந்த மண்ணில் நம்ம சரியான அளவு உரங்களை இயற்கை முறையில் கொடுக்க முடியுங்க?
தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து அப்படிங்கிறது வந்து தாவரங்களுக்கு முக்கியமான 3 சத்து பொருட்கள். பார்த்தீங்கன்னா தலைச்சத்தை அதிகப்படுத்த நிறைய இயற்கை முறைகள் இருக்குது. நம்ம இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய அகத்தி, அதே மாதிரி வேலியில் இருக்கிற கிளரிசீடியா அப்படிங்கிற தாவரங்களை வந்து நம்ம நிலத்தில் உழுகும்போது மண்ணில் தலைச்சத்து அதிகப்படுத்தியாக நிலைப்படுத்துகிறது. இது போக அசோஸ்பைரலம், பாஸ்போபாக்டர் அப்படிங்கிற நுண் உயிர் உரங்கள் மூலமாகவும் நம்ம மண்ணின் தலைச்சத்தை அதிகப்படுத்தலாம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா விதை நேர்த்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க கொடுப்பாங்க. அந்த விதை நேர்த்திக்காக நம்ம கொடுக்கப்படுகின்ற அசோஸ்பைரலம், பாஸ்போபாக்டீரியா இதையெல்லாம் உபயோகப்படுத்துறதில்ல, ஏதோ ஒரு கருப்பாக கொடுக்குறாங்க பாக்கெட்டில். இலவசமாக கொடுக்கும்போது எப்பவுமே மதிப்பு குறைவு தான். அதில் இலவசமாக அவங்களுக்காக மண்ணில் தலை சத்தையும் மணி சத்தையும் சாம்பல் சத்தையும் நிலைநிறுத்தணும், நல்லா மண் வளப்படுத்தணும் அப்படிங்கறக்காக தான் வேளாண்மையில் ஒரு நல்ல நோக்கத்தில் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க இலவசமாக விவசாயிகள் வாங்கும்போது அப்படியே போட்டு வச்சிடுறீங்க. விதை நேர்த்தி செஞ்சு அசோஸ்பைரலம், பாஸ்போபாக்டீரியா கொடுக்குற பொருளை, உயிர் உரங்களை விதை நேர்த்தி செஞ்சு நம்ம நிலத்தில் விட்டால் அது வறட்சி தாங்குகிற சக்தியும் கொடுக்குது. அதுபோக நமக்கு மண்ணில் தலைச்சத்து அதிக அளவு நிலைநிறுத்துகிறது. அது மாதிரி இயற்கையாக மக்கிய உரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். மக்கிய உரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்புழு உரங்களை உபயோகப்படுத்தலாம். பண்ணை கழிவுகள் நிறைய இருக்கும். இதில் வந்து இரண்டு வகையில் உபயோகிக்கலாம். பண்ணை கழிவுகளை நீங்கள் சுத்தப்படுத்தின மாதிரி இருக்கும், சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்தின மாதிரி இருக்கும், உங்களுக்கு பொருளாதார வகையிலும் நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் அந்த பண்ணை கழிவுகளையே எடுத்து உரமாக தயாரித்து நீங்கள் அதுக்கு போடுறீங்க. இப்போ மண்புழு உரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா பண்ணை கழிவுகளோ இது சோள சக்கை இல்லை கரும்பு சக்கையோ எடுத்து சிறு சிறு துண்டுகளாக, கரும்பு தொகைகளை எடுத்து சிறு சிறு துண்டுகளாக வெட்டி ஒரு 100 கிலோ நமக்கு பயிர் கழிவுகள் வந்தால் ஒரு 30 கிலோ வந்து சாணத்தோட நல்லா கலந்து ஒரு மாதம் அதில் மூட்டம் போட்டு வச்சுட்டு அதை எடுத்து நம்ம மண்புழு உரம் இதில் செய்யலாம். இப்போ சில்பாலின் பைகள், எளிய முறையில் மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கான சில்பாலின் பைகள் இதெல்லாம் நமக்கு வந்து நடைமுறைக்கு இருக்குது. இதில் வந்து 1000 கிலோ வரைக்கும் போட்டு அடுத்தடுத்த அடுக்குகளில் வந்து மண்புழு உரங்கள், சாண எரு இந்த மாதிரியெல்லாம் அடுக்கி மண்புழுவை அதில் விட்டு தேவையான ஈரப்பதம் வந்து ஒரு 50-55% இருக்கிற மாதிரி நிலைப்படுத்தி, அதாவது புட்டு பதம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பதத்தில் நிலைப்படுத்தி நமக்கு வந்து 2-3 மாதங்களிலே நல்ல உரம் கிடைக்கும். இது மாதிரி நிறைய முறைகள், அதாவது மக்கிய உரங்களை தயாரிக்க முறைகள் இருக்குது. ஈவன் நீங்கள் தென்னை நார் கழிவுகளில் இருந்தும் மக்கிய உரங்களை தயாரிக்கலாம், இல்லை பயிர் கழிவுகளையே எடுத்து மக்கிய உரங்களை தயாரித்து மூட்டம் போட்டு வச்சு அதை வந்து உரமாக நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த மாதிரி நிறைய உரங்கள் வந்து அந்த மக்கிய உரங்களை, மண்புழு உரம் போன்ற மக்கிய உரங்களை உபயோகப்படுத்தும் போது அதிலும் நிறைய தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து தாவரங்களுக்கு தேவையான அளவு தேவையான வகையில் கிடைக்குது. அதே மாதிரி மண்ணில் பொட்டாஷ் போன்ற சத்துக்களை அதிகப்படுத்த ராக் பாஸ்பேட், கிரீன் சாண்ட் உபயோகப்படுத்தி அதிகப்படுத்தலாம். அதாவது இயற்கையான முறைகளில் நமக்கு அதிகப்படுத்துவதற்காக இயற்கையிலேயே கிடைக்கும் பாஸ்பேட், ராக் பாஸ்பேட் தான் இதில் முக்கியமாக நமக்கு பயன்படுகிறது.
சரிங்க மேடம், இப்போ வந்து உரங்கள் வந்து எல்லாமே வந்து நம்ம இயற்கையான முறையில் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ சில நிலங்கள் பார்த்தோம்னாக்க பிரச்சனைக்குரிய நிலங்களாக இருக்கும், ஒரு காரத்தன்மையோ அமிலத்தன்மையோ உள்ள நிலங்களாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி நிலங்களில் அதை எப்படி இயற்கை முறையில் சீர்திருத்தம் பண்ண முடியுங்களா, அதில் என்ன மாதிரி முறைகள் பின்பற்றணும்?
இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுற்றுச்சூழலில் நிறைய மாசுபடுத்தல் தான் அதிகமாக இருக்குது. இப்போ சாய தொழிற்சாலை கழிவு, காகித ஆலை கழிவு இதையெல்லாம் வந்து அவங்க வந்து சரியான முறையில் சீர்திருத்தாமல் அப்படியே கூட நிலத்தில் விட்டுடுறாங்க. அப்படி நிலத்தில் போடும் நிலம் மாசு அடைஞ்சு கார அமிலத்தன்மை எல்லாம் வந்து ஜாஸ்தியாகிடுது. இதுக்கு வந்து இயற்கை நுண்ணுயிர்கள் முறை மூலமும் நம்ம கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி நமக்கு வந்து லைம் மற்றும் சல்ஃபர் ஆகியவையும் கூட அடங்கினது இது பண்ணலாம். ஜிப்சம் போட்டு கொஞ்சம் இது பண்ணலாம். அதே மாதிரி காரத்தன்மை அதிகமாச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல குணமுள்ள ஒரு நல்ல தண்ணீரால் கூட மண்ணை ஒரு தடவை கழுவிட்டு அந்த மண்ணில் கூட கார அமிலத்தன்மையை நிலைநிறுத்துறதுக்கு நிறைய முறைகள் இருக்கு, அந்த வகையிலும் பண்ணலாம்.
இப்போது பயிர் வளரும்போது கூடவே களைகளும் வளருது, அந்த களைகளை கட்டுப்படுத்துறதுல இயற்கையான முறைகள் என்னெல்லாம் பின்பற்றலாங்க?
மண்ணுக்கு வந்து சத்து பொருள் அளிக்கிறது தவிர விவசாயிகளுக்கு வந்து ஒரு களை கட்டுப்பாடும் ஒரு முக்கியமான ஒன்றா இருக்கு. இப்போ வந்து பலவித உத்திகள் கையாளப்படுகிறது. இது கைகளால் களை எடுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் லவங்க எண்ணெய், பூண்டு, இது வெண்காரம் அப்படிங்கிற ஒரு கலவை இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவில் கலந்து நம்ம தண்ணீர் பாய்ச்சும் போது தண்ணீரோடு விட்டால் அதில் களை ஓரளவுக்கு கட்டுப்படும். இதே மாதிரி 4-6 வாரங்களுக்கு வினிகர் அப்படிங்கிறத ஒரு பொருளை கூட நம்ம உபயோகப்படுத்தலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மண்ணினால் ஏற்படும் சில களைகளை இது பண்ண 4-6 வாரங்களுக்கு பிளாஸ்டிக் பையினால் ஆன மல்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பைகளை நம்ம போடும்போது களை குறையுது. நிலத்தை சுத்தமாக வச்சுக்கிட்டாலே நமக்கு வந்து களை ஓரளவுக்கு கட்டுப்படும்.
சரிங்க, இப்போ களை நிர்வாகத்துக்கு அப்புறம் பயிர் பாதுகாப்பில் பார்த்தோம்னா முக்கியமாக வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கிறது பூச்சி அல்லது நோய் தாக்குதல். பூச்சி நோய் தாக்குதல் எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு இயற்கை வழிகள் என்னென்ன இருக்குங்க?
பூச்சிகளை கட்டுப்படுத்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முட்டை பருவத்திலேயே அதை அழிக்கிறதுக்கு இது பண்ணணும். இப்போ நீங்கள் அப்படியே வயல்களுக்கு நடக்கும்போது என்ன பண்ணும், ஒரு பாலித்தீன் கவரை கூடவே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற புழுக்களை எல்லாம் எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டே வந்தணும். வயலை சுற்றி பார்க்கும்போது ஒரு காலை நேரத்தில் அந்த புழுக்களை எடுத்து எடுத்து பாலித்தீன் கவரில் போட்டுட்டே வந்துட்டு நீங்கள் எரிச்சிடலாம். அந்த முட்டை புழு பருவத்தில் நம்ம எரிச்சிட்டாலே நமக்கு வந்து நிறைய பூச்சிகளை நம்ம கட்டுப்படுத்திடலாம். அது போக இப்போ நீங்கள் மக்காச்சோளம் பயிரிடுறீங்க, ஆமணக்கு வந்து ஒரு பயிராக வந்து பார்டர் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமணக்கு பயிரிட்டால் அதில் இருக்கிற வந்து பொறி வண்டு வந்து நம்ம மக்காச்சோளத்தில் இருக்கிற தட்டு பூச்சி, அந்து பூச்சி போன்ற பூச்சிகளை அழிக்கும். ஸோ இது மாதிரி நமக்கு இயற்கையிலேயே ஒன்றை சார்ந்து இன்னொன்று வாழற இதை வந்து கடவுள் படைச்சிருக்கார். நம்ம அதை வந்து சரியான வழியில் உபயோகப்படுத்தலை, அதனால தான் நமக்கு வந்து இப்போ பூச்சியும் நோயும் ஜாஸ்தி ஆயிருச்சு. பிரமோன் ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை அமைத்தல். நமக்கு வந்து அதுலேயே வந்து நோய் கட்டுப்பாடு ஏற்படும். இல்லைன்னா நமக்கு வெங்காயம் பூண்டு இருக்கு இல்லைங்களா, அதையே வந்து அரைச்சி நம்ம தண்ணீரில் பாய்ச்சும் போது நம்ம நிறைய பூச்சிகளை அழிக்கலாம். இது மாதிரி நிறைய முறைகள் வந்து பூச்சி கட்டுப்பாடுக்கு இருக்கு. நோய் கட்டுப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல நம்ம சுற்றி இருக்கிற ஏரியாவை சுத்தமாக வச்சுக்கிட்டாலே இது பண்ணலாம். இல்லைன்னா இப்போ வந்து தேநீரை வடிகட்டி அந்த இது கூட நமக்கு நிறைய நோய்களை கட்டுப்படுத்துது. அதே மாதிரி நமக்கு வந்து இயற்கையிலேயே இருக்கிற வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்ட பேசிலஸ் துருஞ்சியன்சிஸ் ட்ரைக்கோகர்மா போன்ற இதயம் நுண்ணுயிர்களையும் பயன்படுத்தி நிறைய நோய் கட்டுப்பாடு செய்யலாம்.
சரிங்க, இப்போ சாதாரணமாக இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறதுக்கு என்னென்ன முறைகளெல்லாம் வந்து மண்ணுக்கு உரங்கள் கொடுக்கறதுலையும் சரி நோய்களை கட்டுப்படுத்தலையும் பூச்சிகளை கட்டுப்படுத்தலையும் சொன்னீங்க. இப்போ இந்த இயற்கை முறை மூலமாக கிடைக்கிற விளைபொருட்கள் எந்த அளவுக்கு நமக்கு நன்மை பயக்கக்கூடியது, அதனுடைய சிறப்பியல்புகள் என்னங்க?
நம்ம இயற்கை முறையில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களில் நச்சு பொருள்கள் இல்லை. நமக்கு வந்து நம்பிக்கையோடு சாப்பிடலாம். ஒரு வாய் சோறு நாளும் நம்ம நம்பிக்கையோடு சாப்பிட்டா அதுவே உயிரை வந்து நீண்ட காலமாக நமக்கு தருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு சாப்பிடலாம். பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா அதோட தரம் வந்து நல்ல தரமானதாகவும் இருக்கும். விலை பொருள்கள் வந்து கொஞ்சம் விலை மட்டும் அதிக அளவாக இருக்குது. ஆனால் இன்னும் போக போக எல்லாரும் நமக்கு வந்து இயற்கை உரங்களுக்கு மாறிட்டோம். நமக்கு வந்து நச்சு பொருள் இல்லாத ஒரு உணவை வந்து நம்ம சந்ததியினருக்கு நம்ம குழந்தைகள் சாப்பிடணும் அப்படின்னு விரும்பினா நிறைய வந்து இப்போ வந்து அதுக்குரிய இயற்கை முறை மூலமாக செய்யப்பட்ட விவசாய நிலங்களினோட அளவு அதிகரித்துட்டே வருது. இப்போ அந்த ஒரு நம்பிக்கையில் நம்ம சாப்பிட்டாவே வந்து நீண்ட நாள் நம்ம வாழ்வோம் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி அதை வந்து நீண்ட நாள் நம்ம பதப்படுத்தி கூட வைக்கலாம். வாழ்நாள் தரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து குறைஞ்சிரும் ரசாயன உரங்கள் மூலமாக இது பண்ணும்போது. இது வந்து கொஞ்சம் நீண்ட காலம் நம்ம சேமித்து வச்சு நம்ம உபயோகப்படுத்தலாம். பூச்சிக்கொல்லிகள் அந்த பாதிப்பு வராது இந்த இயற்கை முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களுக்கு.
நேயர்களே, இந்த இயற்கை வேளாண்மை முறைகள் பற்றி நமக்கு வந்து இவங்க நிறைய விவரங்கள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கேட்ட விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். உங்கள் சார்பாகவும் நம்ம வானொலி நிலையத்தின் சார்பாகவும் அவங்களுக்கு நன்றிகள் தெரிவிச்சுக்கலாங்க. வணக்கம். நேயர்களே, இதுவரைக்கும் இயற்கை வேளாண்மை பற்றி அவங்க சொன்ன விவரங்களை எல்லாம் கேட்டோம். அவங்க சொன்ன மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய பண்ணை கழிவுகளையும் கால்நடை கழிவுகளையும் பயன்படுத்தி பயிர்களுக்கு நல்ல உரமாக ஆக்குறதன் மூலமாக ரெண்டு வகையில் நமக்கு நன்மை கிடைக்குது. ஒன்று, நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சுக்க முடியுது. இயற்கையான உரங்களை பயிருக்கு கொடுக்கறதன் மூலமாக தரமான உற்பத்தி பொருள் கிடைக்குது. அதே சமயம் நமக்கு இடுபொருளுக்கு ஆகிற செலவும் குறையுது.